2 சாமுவேல் அத்தியாயம் 19. இதோ ராஜா அப்சலோமிற்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய மகனுக்காக மனவேதனை அடைந்திருக்கிறார் என்று அன்றையதினம் இராணுவத்தினர் கேள்விப்பட்டார்கள். அதற்காக அன்றையதினம் அந்த வெற்றி இராணுவங்களுக்கெல்லாம் துக்கமாக மாறினது. யுத்தத்தில் பயந்து ஓடுகிறதினால் வெட்கப்பட்டு திருடனைப்போல மக்கள் அன்றையதினம் திருட்டுத்தனமாக பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு மிகவும் சத்தமாக, என் மகனான அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவிடம் போய், இன்று உம்முடைய உயிரையும் உம்முடைய மகன்கள் மகள்கள் மற்றும் மனைவிகளின் உயிரையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் உயிரையும் பாதுகாத்த உம்முடைய போர்வீரர்கள் எல்லோருடைய முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை நேசித்து உம்மை நேசிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. தளபதிகளும் வீரர்களும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்கச் செய்கிறீர். அப்சலோம் உயிரோடிருந்து நாங்கள் அனைவரும் இன்று இறந்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாக இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்து வெளியே வந்து உம்முடைய வீரர்களோடு அன்பாக பேசும். நீர் வெளியே வராமலிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கியிருப்பதில்லை என்று யெகோவா மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நடந்த எல்லா தீமையை விட அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் நகர வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா நகர வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது மக்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலர்களோ தங்களுடைய வீடுகளுக்கு ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள எல்லா மக்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி, அவர்கள், ராஜா நம்முடைய எதிரிகளின் கைக்கு நம்மை விலக்கிவிட்டார், அவர்தான் பெலிஸ்தர்களின் கைக்கு நம்மை பாதுகாத்தார், இப்போதோ அப்சலோமிடம் தப்பிக்க தேசத்தை விட்டு ஓடிப்போனார், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட அப்சலோம் யுத்தத்திலே இறந்தான், இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருக்கிறது என்ன என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறதை ராஜா இருக்கிற வீட்டில் அவன் கேள்விப்பட்டபடியால் தாவீது ராஜா சாதோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பர்களோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டிற்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பின்னே போகிறது என்ன? நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையுமானவர்கள் அல்லவோ? ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் கடைசியாக இருக்கிறது என்ன என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக எந்த நாளும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாக இல்லாவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்று சொல்லச் சொன்னான். இப்படியே யூதாவின் எல்லா மனிதர்களுடைய இருதயமும் ஒரு மனிதனுடைய இருதயத்தைப் போல் இணங்கச் செய்ததால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா மனிதர்களோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்பி வருகிறதற்கு யோர்தான் வரை வந்தபோது யூதா மனிதர்கள் ராஜாவுக்கு எதிராகப் போய் ராஜாவை யோர்தானை கடக்கச் செய்த கில்கால் வரை வந்தார்கள். பகூரிம் ஊரை சேர்ந்த பென்யமீனியனான கேராவின் மகன் சீமேயியும் விரைந்து யூதா மனிதர்களோடு தாவீது ராஜாவுக்கு எதிராகப் போனான். அவனோடு பென்யமீன் மனிதர்கள் 1000 பேரும் சவுலின் வீட்டின் வேலைக்காரனான சீபாவும் அவனோடு அவனுடைய 15 மகன்களும் அவனுடைய 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாக கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் குடும்பத்தினரை இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கவும் அவன் விரும்பும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரைக்கு வந்தது. அப்பொழுது கேராவின் மகனான சிமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை பார்த்து, என்னுடைய ஆண்டவன் என்னுடைய அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவான என்னுடைய ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தம்முடைய மனதில் வைக்காமலும் இருக்கட்டும். உமது அடியானான நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு எதிராக வருவதற்கு யோசேப்பின் குடும்பத்தார்கள் அனைவரையும் நான் இன்று முந்தி வந்தேன் என்றான். அப்பொழுது செருயாவின் மகனான அபிசாய் பதிலாக, யெகோவா அபிஷேகம் செய்தவரை சீமேயி சபித்ததால் அவனை அதற்காகக் கொல்லவேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செருயாவின் மகன்களே, இன்று நீங்கள் எனக்கு எதிரிகளாவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயியை பார்த்து, நீ இறப்பதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் மகனான மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் வரை அவன் தன்னுடைய கால்களை சுத்தம் செய்யவும் இல்லை, தன்னுடைய தாடியை சவரம் செய்யவும் இல்லை, தன்னுடைய ஆடைகளை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிராக வருகிறபோது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு வராமற் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, என்னுடைய வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானான நான் முடவனானபடியால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதின் மேல் ஏறி ராஜாவோடு போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவான என்னுடைய ஆண்டவனிடம் உமது அடியான் மேல் வீண்பழி சொன்னான். ராஜாவான என்னுடைய ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாக தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவான என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக என்னுடைய தகப்பன் வீட்டார்கள் எல்லோரும் மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறார்களே தவிர மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு உமது அடியானை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன்னுடைய காரியத்தை குறித்து அதிகமாக ஏன் பேச வேண்டும்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை பார்த்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். கீலேயாத்தியனான பர்சிலாயியும் ரோகிலும் இருந்து வந்து யோர்தான் வரை ராஜாவை வழியனுப்ப அவனோடு யோர்தானின் துறைமுகம் வரை கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது முதியவனாக இருந்தான். ராஜா மகனாயீமிலே தங்கியிருக்கும் வரை அவனை பராமரித்து வந்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். ராஜா பர்சிலாயியை பார்த்து, நீ என்னோடு வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்திலே வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலாயி ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு எருசலேமிற்கு வருவதற்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசி நாட்கள் எவ்வளவு? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்று தீமையானது இன்னதென்று எனக்கு தெரியுமோ? சாப்பிடுகிறதும் குடிக்கிறதும் உமது அடியானுக்கு ருசியாக இருக்குமோ? பாடகர்கள் பாடகிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானான நான் இனி ராஜாவான என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் வரை ராஜாவோடு வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என்னுடைய ஊரிலே இறந்து என்னுடைய தாய் தகப்பன்மார்களுடைய கல்லறையில் அடக்கம் செய்யும்படி உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானான கிம்காம் ராஜாவான என்னுடைய ஆண்டவனோடு வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோடு வரட்டும், உன்னுடைய பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு செய்து நீ என்னிடத்தில் கேட்டுக்கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். மக்கள் எல்லோரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாயியை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் வரை போனான். கிம்காம் அவனோடு வந்தான். யூதாவின் இராணுவம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி இராணுவங்களும் ராஜாவை இக்கரைக்கு அழைத்து வந்த பின்பு, இதோ இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லோரும் ராஜாவினிடம் வந்து ராஜாவை பார்த்து, எங்களுடைய சகோதரர்களான யூதா மனிதர்கள் திருட்டுத்தனமாக உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடு இருக்கிற தாவீதின் மனிதர்கள் அனைவரையும் யோர்தான் நதியை கடக்கச் செய்தது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனிதர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் மனிதர்களுக்கு பதிலாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபப்படுவது என்ன? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி சாப்பிட்டோமா? எங்களுக்குப் பரிசு கொடுக்கப்பட்டதா என்றார்கள். இஸ்ரவேல் மனிதர்களோ யூதா மனிதர்களுக்கு பதிலாக, ராஜாவிடம் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களைவிட எங்களுக்கு தாவீதிடம் அதிக உரிமை உண்டு, பின்னே ஏன் எங்களை அற்பமாக நினைத்தீர்கள், எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனிதர்களின் பேச்சைவிட யூதா மனிதர்களின் பேச்சு பலத்தது.